الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بالله وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها عمادة الأذى عن التريق والحياء شعبة من الإيمان متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم أنا أتبه لك
அந்த பிறந்த நாட்டு ஹதீஜரே வணக்கத்திலே அறிகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த அருமையான சஹாபாக்கள் எனக்கு அன்புள்ளதாக ஆக்கி தருவாயாக, இரக்கம் உள்ளதாக ஆக்கி தருவாயாக, இந்த நாட்டில் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்ச்சி உள்ளதாக கேட்பாயா? அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற ஒரு பெரிய நோய் இருக்கிறது, காய்ச்சல் போன்ற நோய், அந்த நோயை இதை மட்டும் எடுத்து விடுவாயா என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாட்டுக்காக வேண்டுவா செய்தார். அந்த சமயத்தில் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹ்வோட கனவு காண்கிறார். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு பெண் மணி தலைவிரி கோலமாக இருக்கிறார். அந்த தலைவிரி கோலமாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தால் ஒரு அசிங்கமான ஒரு பெண், அவள் ஊரை விட்டு செல்வது போன்ற ஒரு கனவு கண்டேன். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நாட்டுக்காக நான் துஆ கேட்டேனோ அந்த நாட்டுடைய துஆவை, அதுக்காக வேண்டி கேட்ட துஆவை ரப்பிலிருந்து தபாரக்கு வத்தால் அங்கீகரித்து விட்டார். அந்த ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொள்ளை நோய், அந்த பெரிய வியாதி இந்த ஊரை விட்டு சென்று விட்டது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் விளக்கம் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய தாயகத்திற்காக வேண்டி, தாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்காக வேண்டி, கஷ்டத்திற்காக வேண்டி நாம் துஆ கேட்பது அவசியமா இல்லையா, அதன் மூலமாக இமாதத்தில் என்னமே கிடைக்குமா இல்லையா என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்புள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலேதான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நாம் வாழக்கூடிய இந்த திருநாடு இலங்கை நாட்டிலே 72வது சுதந்திர தினவில கொண்டாடுவதற்காக வேண்டி ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி எல்லா இனங்களையும் சேர்ந்தவர்களும் பாடுபட்டிருக்கிறார். நம்மவர்களும் பாடுபட்டிருக்கிறோம், ஏழைவர்களும் பாடுபட்டிருக்கிறோம், ஏழைவர்களும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள், நம்மவர்களும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த நாட்டுடைய பற்றை நாம் வெளிப்படுத்தும் அடிப்படையிலே நம்முடைய இல்லங்களிலே வியாபார இடங்களிலே கொடிகளை பறக்க விடுவது ஒரு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டிய பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெறுகிறதோ, துஆவுடைய இடங்கள் நடைபெறுகிறதோ, இந்த நாட்டுடைய வழக்குகளை சொல்லப்படுகிறதோ, சுதந்திரத்தை பற்றி எங்கெல்லாம் விரிவாக்கம் சொல்லப்படுகிறதோ, அப்படியான இடங்களிலே கலந்து கொண்டு நம்முடைய தாயகத்திற்காக வேண்டி துஆ கேட்பது சிறப்பானது என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னையவர்கள், முன்னைய முஸ்லிம்கள், எங்களுடைய முன்னைய மக்கள் நல்லவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டிய எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் ஒத்துழைத்திருக்கிறார் என்பதனை இந்த நன்னிலத்தில் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். இளைஞரின் 2வது விஜயமாக மனுடைய காலத்திலே அந்த மன்னனுக்கு 5 முஸ்லிம்கள் மந்திரியராக இருக்கிறார், அமைச்சர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய அரசுடைய கோட்டைக்கு நுழைந்த பொழுது அவர்களுக்காக வேண்டி மன்னன் மாயா தலைவருக்காக வேண்டி மன்னன் மாயா துண்டே என்ற அரசருக்கு கடற்படை உதவிகளை செய்தவர்கள் கூட பொருளாதாரத்திலும் இந்த நாட்டுடைய வளத்திலும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு ரொம்பவுமே பெருசாக இருந்து கொண்டிருக்கிறது. கடல் பிரயாணம் செய்வது எப்படி, கடலிலே எப்படி பிரயாணம் செய்வது, பொருட்களை எப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்வது என்பது போன்ற விடயங்களையும் கட்டுமரத்தின் மூலமாக காட்டிக் கொடுத்தோம். முஸ்லிம்கள் மரங்களை கட்டி அது கட்டுமரமாக ஆக்கி படகு போன்று ஆக்கி கடலிலே பிரயாணம் செய்வது எப்படித்தான் என்பதை முதன் முதலாக காட்டிக் கொடுத்தவர்கள் எங்களுடைய அருமையான முன்னையாக முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்திலே கரக்கையிலே இரண்டு மாட்டை கூட்டி அந்த மாட்டிலே அந்த கரக்கையிலே நிறைய பொருட்களை ஏற்றி கிராமம் கிராமமாக கிராம ஊர் ஊராக சென்று பொருட்களை விற்பனை செய்தார்கள். அப்படி சென்ற இடங்கள் தான் ஒரு காலத்திலே பெரும் பெருக்கலாக ஆக்கப்பட்டன. ஒரு ஊருக்கு செல்வதற்கு ஒரு இடத்துக்கு செல்வதற்கு பெரும் பெரிய அமைப்பிற்கு இந்த தவளம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான வழி முஸ்லிம்கள் காட்டி கொடுத்த வழி ஒரு சிறப்பாக அமைந்தது என்பதை வரலாறு தெளிவான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நன்றியாகவே இப்படியெல்லாம் நம்முடைய முன்னையர்கள் மூதாதையர்கள் நல்லவர்கள் இந்த நாட்டுடைய கௌரவத்திற்காக வேண்டி இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பல வகையிலே எடுத்துக்கிறார், பல தியாகங்களை செய்திருக்கிறார். அந்த அமைப்பிலே இந்த காலத்தை பொறுத்தாளவிலே நம்முடைய நாட்டுக்காக பண்ணி பிரார்த்திப்பது ஒரு கடமை என்பதனை நாம் நிச்சயமாக மனதிலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சிறப்புமிக்க இஸ்லாம் மூன்று வகையான சகோதரத்துவத்தை எங்களுக்கு அழகான முறையில் சொல்லித்தர்கள். சகோதரத்துவத்தை மூன்று வகையாக சொல்லித்தர்கள். முதலாவது ரத்த உறவு சகோதரர் அழகான முறையில சொன்னார்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, உங்களுடைய பொருளாதாரத்திலே அதிகரிக்க வேண்டும் விஸ்தீர்ணம் வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா, பணியற்ற முதலாவது அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்களை செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது பணியற்றான் உடத்த உறவுகளை குடும்பங்களை சேர்த்து நடத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அபிகல்லாதர் சொல்லல்லாது அழகிவர் செல்லவர். இந்த அஜீனுக்கு விளக்கம் கொடுக்குகின்ற சக்களுடைய இமாம்கள் தெளிவான சில விளக்கங்களை அல்ல. ஒரு மனிதனுடைய ஆயுள் குறிப்பிட்ட அளவுதானே, இருந்தாலும் எப்படி அந்த ஆயுள் நிறுத்த முடியும் என்று கூட ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது சில மக்களுக்கு அவருடைய வாழ்நாளை அதிகரிக்கவும் செய்யலாம், அதை குறைக்கவும் செய்யலாம். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இது ஒரு விளக்கம். மற்றொரு விளக்கத்தை அறிகிறார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே குறிப்பாக அல்லாஹ்வுடைய லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவில் அமல் செய்தால் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கிறது. இந்த இரத்த உறவை நாம் பேணி கொள்ளும் பொழுது, குடும்ப உறவை பேணி கொள்ளும் பொழுது, குடும்பங்களோடு நல்ல முறையில் நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் வாழ்ந்த காலம் எல்லாம் இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பெற்ற நன்றி அல்லாஹ் தருவாரா சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 20 வயதாக இருக்கலாம், 25 வயதாக வாழ்நாளாக இருந்தாலும் பல நூறு வருடங்கள் வாழ்ந்த நன்மையை தருகிறார் என்ற கருத்தையும் உள்ளார். அதனாலேதான் இஸ்லாமிய அமைப்பு இஸ்லாமிய சரியத்துடைய அமைப்பு இரத்த உறவுகளை பேணுமாறு உங்களுக்கு அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விடயம் ஈமானிய சகோதரத்துவம். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரண்டு கை மாதிரி, இரண்டு கை மாதிரி கையிலே அழுக்கு படிந்து விட்டது, அதை கழுக்க வேண்டும். நாம் என்ன செய்யறோம், தண்ணீரிலே கழுக்கின்ற பொழுது ஒரு கை எப்படி மற்ற கையை தேய்த்து அதை சுத்தப்படுத்துகிறதோ இதே மாதிரி தான் ஒரு சகோதரன் மற்ற சகோதரைய நிலைமையிலே கண்காணிப்பாக இருக்க வேண்டும், முன்னேற்றத்தினர் பங்களிக்க வேண்டும், அவனை நல்ல வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும். இதை போடுகின்றது கடமை என்பதனை அந்த சரியாத்துறை வளமாக்க தெளிவான முறையில் சொல்லாதன். மூன்றாவது விடயம் சர்வதேச வாசத்தை, அதாவது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை பெறுவது, பிரதேசத்துடைய நிலைமைகளை பெறுகள்நாதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். அங்கே தெரியும் அதிகமான மேற்பாட்டு வார்த்தைகள் இருக்கிறார். இப்பொழுது பிரதேசத்துடைய சகோதரத்துவத்தை பேர வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 80 வகையான ஷரத்துக்கள் போன்ற நிபந்தனைகள் போன்ற விடயத்தை எழுதி மற்றவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், மற்றவர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள அருமையான விடயங்களை எழுதி அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த பிரதேசத்துடைய நிலைமையை சீரான முறையை ஆக்கி வைத்தார் என்று சொன்னால், நம்முடைய அடுத்த அரசியலை மாற்றி மறுத்தவராக நம்முடைய நாட்டிலே நாட்டுடைய நன்மைக்காக எது நடைபெறுகிறதோ அதனை கலந்து கொள்வது, அப்படியான விடயங்களுக்காக துவா செய்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பதை இந்த நன்னிலத்திலே கொஞ்சம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நன்றியர்களே, குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது சந்தேகம் கிடையாது. ஒருவர் யார் என்று சொன்னால் கொண்டவர்கள், தொழுகையை நிரந்தரமானவர்கள் தொடரக்கூடியவர்கள், அவர்கள் கொடுக்கப்பட்டதை அல்லாஹ்வுடைய பாதையை தர்மம் செய்யக்கூடியவர்கள். தர்மம் என்று சொன்னால் பொருளாதார மாத்திரமல்ல, பொது இடங்களிலே எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, அதாவது சிறப்புதான பணிச்சாவை அழைக்கப்படுகிறது. ஒரு பொது இடம், ஒரு ஊருடைய இடம், எல்லாருக்கும் சுத்தமான இடம், நாங்கள் இரண்டாவது நாட்டு மக்களாக இருக்கிறோம், சிறப்புதான பணிக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதனை கடந்து கொள்வது எங்களுக்கு தரப்பட்டுள்ள நேரத்தை, உங்களுடைய காலத்தை, எங்களுடைய சத்தியம் தியாகம் செய்வதும் தர்மம் கொடுத்த நன்மையை தருகிறது. இது முக்கியங்களுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. சமூக படிக்காமடி அழைக்கிறார்கள், சமூகத்துறை ஒற்றுமைக்காமடி அழைக்கிறார்கள், சமூகத்துறை சீர்திருத்தாமடி அழைக்கிறார்கள். நிச்சயமா யாராவது செய்யட்டும், நாங்கள் சும்மா இருப்போம் என்பது அல்ல, இந்த ஏண்ட பங்களிப்பு செய்ய வேண்டும். அதுக்கல்லாத செல்லா வாழையில செல்லவர்கள் மதீனாவுக்கு மக்கள் அதாவது ஒரு யுத்தம் முடிந்து சமூக யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு வருகின்ற சமயத்தில் சொன்னாங்க, இன்னத்தில் மகிழ்ச்சி ஆக்குபாமன் மதீனாவிலே ஒரு கூட்டம் இருக்கிறார், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை அவர்கள் கிடைக்கிறது. யார சூழல்லா காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, எங்களை அவர்கள் நல்ல நிலைமைக்கு வழி அனுப்பிவிட்டு அவர்களால் வர முடியவில்லை, ஆனால் எங்களுக்காக வேண்டி துவா கேட்கிறார்கள், எங்களுடைய நலனுக்காவல துவா கேட்கிறார்கள், எங்களுடைய சேவைக்காவல துவா கேட்கிறார்கள். அல்லாவுடைய கிருபையினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார். இந்த நிலைமையை பின்பற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையிலே, இப்படியான காலகட்டத்திலே நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களுக்கு தெளிவான முறையிலே சுட்டிக்காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமான காபாவை கட்டிவிட்டார், சில துவாக்களை கட்டார். அதுல ஒரு துவா என்னவென்று சொன்னால், ரப்பி ரப்பி அல் ஹாதல் மனது ஆமினா, இந்த ஏரியாவை, இந்த நாட்டை பயமில்லாமல் அச்சமில்லாமல் வாழக்கூடிய ஒரு ஊராக ஆக்கி வைப்பாயா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கட்டிவிட்டார். அதே சமயத்திலே குடியாற்றம் இல்லை, மக்களுடைய நடமாட்டம் இல்லை, இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஊருக்கு செய்ய வேண்டிய, ஒரு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை என்ன உள்ளது, நாட்டுடைய சமாதானத்துக்காக வேண்டி, இன நல்லிணத்துக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி, முன்னேற்றத்துக்காக வேண்டி துவா கேட்பது அவசியம். அந்த அமைப்பிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள், இந்த நாட்டை, இந்த ஊரை பயமில்லாமல் அச்சமில்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைப்பா என்று துவா கேட்டவர். அதே மாதிரி தான் பொது சொத்துக்களை, பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடத்திலே இருக்கிறது. சொன்னாங்க, இமாசத்தில் ஆதா அணித்தடி பாதையிலே செல்லுகின்ற பொழுது கல்லோ முள்ளோ இருந்தால் அதை எடுத்து ஓரமாக்கி போடுவது ஈமானுக்குரிய அந்தத்திலே உள்ளது, முகத்துடைய பண்பாட்டிலே உள்ளது. ஆகவேதான் நம்முடைய நாட்டுடைய பொது சொத்து எதுவாக இருக்கட்டும், அந்த பொது சொத்தை நம் சொத்து மாதிரி பாதுகாப்பது அவசியம் என்பதை இந்த நல்லிடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகவேதான் அப்படி இந்த சபாரகத்தால நாம் வாழக்கூடிய இந்த அருமையான ஆட்டை சிறப்புள்ளதாகவும் கண்ணியமுள்ளதாகவும் எதிர்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழக்கூடிய இடமாகும், அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாகவும் சகோதரமாக வாழக்கூடிய ஒரு நாடாக ஆக்கி வைப்பதோடு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அழகான முறை நம்முடைய இந்த சபாரக மசாலா ஏற்றாலும் புரிவாராக இவருடைய பாவங்களை மண்ணி தருவாயா, இவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தினை பாவங்களை மண்ணி தருவாயா, இந்த நாட்டை வனமுள்ள நாடாக ஆக்கி வைப்பாயா, அனைத்து இன மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியமுள்ள நாடாக ஆக்கி வைப்பாயா, இறுதி நேரத்தை கரிமாவோட பார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா, வேளாண் இவளது வாக்களை அங்கீகரித்து அனுப்புவாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.